கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, மெத்துதிக்கிறோம். நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ராத்திரி வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பாடல்களினாலும் சோத்திரங்களினாலும் துதிகளினாலும் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிறீர். ஏனென்றால் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜாதிகளும் ஜனங்களிலும் இருந்து எங்களை உமக்கென்று தெரிந்து கொண்டு எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக செய்த ரெடெம்ஷன் ஒர்க்குக்காக மக்கு சோத்ரும். கல்வாரி சிலுவையில் எம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களுக்கு மீட்பை சம்பாதித்ததுக்காக சோத்ரும். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து நீர் பசுத்த ஆவியானவராக இன்றைக்கு எங்களுக்குள்ளே வாசமாயிருந்து எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி காலத்திலே நீர் தாமே எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். மூத்திரைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் நிறைவேறி இருக்கிறது. ஏழாம் தூதனை அனுப்பியிருக்கிறீர். இவ்விதமான கடைசி நாட்களிலே நாங்கள் வாழும்படியாக எங்களை உலகத்திலே கொண்டு வந்திருக்கிறீர். உலகமானது விழுந்து போகிற நிலையில் இருக்கிறது. அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. உலகம் சோதோக்கு மாறாவாகவும் நோபா காலத்தை போலவும் அது அவ்விதமாக மாறி இருக்கும் பொழுது எங்களுக்கு நீர் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட கொடுத்திருக்கிறீர். இந்த வார்த்தையிலே எங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு, அதிகமான கிருபை உண்டு. தலைக்கல்லின் காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளிலே நாங்கள் மகிமை அடைவோம், மறுரூபம் அடைவோம், உமை சந்திப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அந்த நாள் வரைக்கும் இந்த பூமியில் இருக்கும் பொழுது நாங்கள் ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே, வேதத்தை வாசித்து நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாற்றுவீராக. அப்போ சில காலத்திலே அந்த ஜனங்கள் உமை நோக்கி ஜெபித்தார்கள். நீர் ஆண்டவரே கர்த்தருடைய தூதனை அனுப்பி பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆக்கினீர். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். அவர்கள் வார்த்தையை எங்கும் பிரசித்தப்படுத்தினார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், வார்த்தையை விசுவாசித்தார்கள். இப்பொழுது அல்பா ஒமேகாவாக மாறியிருக்கிறது. இதே காலத்திலையும் நீர் அதே செய்கிறவராயிருக்கிறீர். அந்த அப்போஸ்தல காலம் மறுபடியுமாக வந்திருக்கிறது. நாங்கள் வந்து அப்போஸ்தல விசுவாசத்துக்கு திருப்பப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு அப்போஸ்தல அந்த விசுவாசிகள் அந்த ராத்திரியிலே விழித்திருந்து ஜெபம் பண்ணினார்கள். அவள் ஜெபம் பண்ணும் பொழுது அவங்கள் இருந்த இடமானது அசைந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அதே போல ஆண்டவரே எங்களை நீர் ஆவிக்குள்ளாக மாற்றுவீராக. கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே எழுப்புதலை நீர் அனுப்பிவீராக. ஒருவராகிலும் நாங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக ஆகாதபடி ஆவியிலே அனலாயிருக்க உதவி செய்யும். ஜெபத்திலே தரித்திருந்து நாங்கள் அனாய்ச்சிங் பெறத்தக்கதாக உதவி செய்யும். உங்களுடைய வார்த்தையை நீர் தாமே அனுப்பி எங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிப்பீராக. வேர்டு ரிவைவல் எங்கள் மத்தியிலே இருக்கட்டும். இப்பொழுது இந்த விழிப்பு ஜெபத்துக்கு ஆதாரமாக சில வசனங்களை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை அனாயின்ட் வேர்டாக செல்லட்டும். உம்முடைய பிள்ளையுடைய இதயத்தில் அது இடம் பெறட்டும். அது 160 பலன் தரத்தக்கதாக நீர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை துரிதமாக கூட்டி சேர்ப்பீராக. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று நீர் தம்மை அடிக்கடி சொல்லியிருக்கிறீர். வாட்ச் அண்ட் ப்ரே. நாங்கள் விழிப்பு ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். மாதத்தில் ஒரு நாள் நாங்கள் விதமாக விழித்திருந்து ஜெபிப்பதை விடாதபடி கடைசி வரைக்கும் நாங்கள் செய்ய உதவி செய்யும். மனுஷகுமாரன் பூமியில் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லியிருக்கிறீர். அனைவருடைய விசுவாசமானது குறைந்து போகிறது. நாங்கள் அவ்விதமாக ஆண்டவரை பின்வாங்கி போகாதபடி கர்த்தாவே எங்களுடைய ஆத்மா ஈடேற நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக மாற்றுவீராக. ஆவியிலே அனல் உள்ளவர்களாக மாற்றுவீராக. நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தை எங்களுக்கு விசுவாசத்தை தரட்டும். நாங்கள் என்ன காலத்திலே வாழுகிறோம், இப்பொழுது நீர் என்ன செய்கிறீர் என்பதை நாங்கள் காணத்தக்கதாக எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. எங்களுடைய மனக்கண்களை திறக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக, நீரே மகிமைப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன், ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. இந்த விழிப்பு ஜெபத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்துங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் 6 இருந்தன. அவனவன் 2 தன் முகத்தை மூடி, 2 தன் கால்களை மூடி, 2 பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னார்கள்.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:1-10 வாசிக்கும் பொழுது ஏசாயா கண்ட தரிசனத்தை நம்ம வாசிக்கிறோம். தேவாலயத்திலே அவன் கண்ட தரிசனத்தை வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு லுக்கிங் டு த ஹெவன்லி கிங், பரலோகத்தின் ராஜாவை நோக்கி பார்ப்பர். லுக்கிங் டு த ஹெவன்லி கிங், பரலோகத்தின் ராஜாவை நோக்கி பார்ப்பது என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். இங்கே ஏசாயா தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறான். அவன் எப்பொழுது போகிறான் என்பதை நம்ம 1 வாசிக்கிறோம். 1 வாசிக்கலாம்.
உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டேன்.
உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் அவன் தேவாலயத்துக்கு போகிறான். அப்பொழுது தேவாலயத்திலே அவன் ஒரு தரிசனம் காண்கிறான். இது ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். இன் த இயர் தட் கிங் உசையா டைட் ஐ சா ஆல்சோ த லார்ட் சிட்டிங் அப்பான் எ த்ரோன். த லார்ட் வாஸ் சிட்டிங் அப்பான் த த்ரோன், தேவன் வந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஹை அண்ட் லிப்டட், பெரிதும் உயரமான ஒரு சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அண்ட் இஸ் ட்ரைன் ஃபில் த டெம்பிள், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அப்பொழுது சேராபீன்கள் அவருக்கு மேலாக நிற்கிறார்கள். அவங்க ஒவ்வொருவருக்கும் சேராபீன்கள் என்றால் விசேஷித்தமான தேவதூதர்கள், ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஏஞ்சல்ஸ். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் 6 இருக்கிறது. 2 முகத்தை மூடிக்கொண்டு, 2 பறந்து, 2 கால்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். இப்படி 6 உடையவர்களாக அவர் காணப்படுகிறார்கள். ஒருவரை ஒருவர் நோக்கி என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார். இப்படி சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, ஒருவரை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். And one cried to unto another and said, Holy, holy, holy is the Lord of hosts. The whole earth is full of His glory. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. இதே காட்சியை நம்ம வந்து வெளிப்படுத்தல் 5 வாசிக்கிறோம். சிங்காசனத்தை சுற்றி 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் ஒவ்வொன்றுக்கும் 6 இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ பலமுள்ள தேவனாய கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூன்று தடவை போட்டிருக்கு, ஹோலி 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தார்கள். அதே காட்சியை தான் பார்க்குறோம். அதே சேராபீன்கள் இங்கே இருக்கிறது. இந்த காட்சியை அவன் பார்க்கிறான், இந்த ஹெவன்லி விஷனை அவன் பார்க்கிறான். அப்பொழுது அவன் வந்து பாவ உணர்வு அடைகிறான். தேவ சமூகத்திலே வரும்பொழுது பாவ உணர்வு அடைகிறான். ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். ஓ இஸ் மீ, ஃபார் ஐ ஆம் அன்டன், பிகாஸ் ஐ ஆம் எ மேன் ஆஃப் அன்கிளீன் லிப்ஸ், அசுத்த உடதடுள்ள மனுஷன், அண்ட் ஐ டுவெல் இன் த மிட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆஃப் அன்கிளீன் லிப்ஸ், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிறேன். ஃபார் மை நைஸ் ஹாவ் சீன் த கிங், த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் கண்டதே என்று சொல்லுகிறார். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன், ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்,
அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான்.
அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை கொண்டு வந்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரம நீங்கி உன் பாவம் நிவிற்த்தியானது. பலிபீடத்திலிருந்து ஒரு அக்னி தழலை எடுத்து வந்து அவன் நாவை தொடும் பொழுது, இதனால் உன்னுடைய அக்கிரமம் உன் பாவம் நிவிற்த்தியானது என்றான். அப்பொழுது கமிஷன் வருகிறது, யாரை அனுப்புவேன், யார் எமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவுடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல் என்று அவனுக்கு கமிஷன் கொடுக்கப்பட்டது, ஊழியம் கொடுக்கப்பட்டது. அதனால் அருமையாளர்களே, இதை கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்கலாம். இது ஒரு விஷனில் ஆரம்பித்து ஒரு கமிஷனில் போய் முடியுது, ஒரு தரிசனத்தில் ஆரம்பித்து ஒரு ஊழியத்தில் போய் முடியுது. விஷன் வந்து அவனை வந்து அறிக்கை செய்ய வைத்தது, ஐயோ அதமானேன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிறேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று அவனை பாவ அறிக்கை செய்தது. த விஷன் ப்ரொடியூஸ்ட் கன்ஃபஷன். இங்கே அவன் கர்த்தரை காண்கிறான். ஹி சா த லார்ட் ஆன் ஹிஸ் த்ரோன், தேவன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அவன் வந்து தேவனை வந்து நேரடியாக காண்கிறான். ஹி சா காட் வித்தவுட் வெயில், எந்த திரைச்சீலையும் அவனை தடை செய்யவில்லை. கர்த்தர் எங்கே இருக்கிறார்? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறார், கிருபாசனத்தின் மேலே இருக்கிறார், ஷெகைனா குளோரியா இருக்கிறார். யாரும் திரைச்சீலை தாண்டி போக முடியாது. மகா பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை போக முடியும். அவன்தான் அந்த ஷெகைனா குளோரியை பார்க்கிறான், வேறு யாரும் அங்கே போக முடியாது. ஆனால் இவன் வந்து கர்த்தரை வந்து காண்கிறான். அவனை எந்த திரைச்சீலையும் அவனை தடை செய்யவில்லை. ஐசாயா இஸ் சீயிங் த லார்ட் சிட்டிங் ஆன் எ த்ரோன், அங்கே கர்த்தர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை ஐசாயா ஏசாயா அங்கே காண்கிறான். அவன் இப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். ஐசாயா ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். எப்பொழுது? த சேம் இயர் கிங் உசாயா டைட், உசியா மரித்த வருஷத்திலே அவன் வந்து கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். உசியா ராஜாவை குறித்து நாம் ரெண்டு நாளாகவும் 26 வாசிக்கிறோம். 26:16-21 வாசிக்கிறோம். அந்த உசியா ராஜா வயசாகி மறிக்கலை. ஹி டிட் நாட் டை பை ஓல்ட் ஏஜ், அல்லது ஏதாவது ஒரு ஆக்சிடெண்டில் மறிக்கலை. உசாயா டின் டை பை ஆக்சிடென்ட். அவன் எப்படி மறித்தான் என்றால், தேவனுடைய நியாய தீர்ப்பின் கீழ் மறித்தான். உசாயா டைட் அண்டர் த ஃபியர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய கடுமையான நியாய தீர்ப்பினாலே அவன் மறித்தான். உசாயா வந்து ஒரு பவர்ஃபுல் கிங், ஒரு வல்லமையான ஒரு ராஜாவாக இருந்தான் என்று 2:26 வாசிக்கிறோம். அவன் வந்து 52 ஆளுகை செய்தான். சாலமோன், தாவீது, சவுல் இவங்கெல்லாம் 40 ஆட்சி செஞ்சாங்க. இவன் அவங்கள விட லாங் பீரியடு, 52 அவன் ஆளுகை செய்தான். அதனால் அவன் ஒரு பெரிய ராஜா, பவர்ஃபுல் மேன். அவன் வந்து வெள்ளாமை பிரியனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவன் விவசாயத்திலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தான். அவன் நாட்கள் ரொம்ப செழிப்பாக இருந்தது. சாலமோனுக்கு அடுத்தபடியாக ரொம்ப செழிப்பான ஒரு ராஜா, ஐஸ்வர்யமுள்ள ராஜா இந்த உசியா. அதனால் இவ்வளவு நாளும் ஏசாயா வந்து, அவன் ஒரு யங் ப்ராஃபெட்டு, இளமையான ஒரு தீர்க்கதரிசி, அவன் உசியா ராஜாவை நம்பி ஜீவித்தான். உசியா ராஜா கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிறவனாக இருந்தான். அதனாலே உசியா ராஜாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தான். உசியா ராஜாவே எல்லாத்துக்கும் நோக்கி பார்த்தான். அவனுடைய எல்லா தேவைகளுக்கும் உசியா ராஜாவையே நோக்கி பார்த்தான். உசியா ராஜா ஒரு ஏர்த்லி கிங், பூமிக்குரிய ராஜா. அவன் கண்களை வந்து அவனுக்கு நேராக திருப்பி இருந்தான். அவன் ஒரு ஆவிக்குரியவனாக இருந்தான். அவன் ரொம்ப கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கிறவனாகவும் இருந்தான். அதனாலே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். நம்ம கர்த்தருக்கு பிரியமாக ஜீவித்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துகிறார். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு நமக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்கை கொண்டு வருகிறோம். இந்த நேரத்துக்குரிய செய்தி நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. சின்சியராக இருந்தால், ஒழுங்காக பைபிள் படித்து ஜெபித்தா, நீதி நியாயத்தோடு ஜீவித்தா, கர்த்தருக்கு பிரியமானதை செய்தார். ஒவ்வொருத்தையும் சில குறைகள் இருக்கும், அது வந்து அவங்களுக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியும். நான் என்ன செய்ய முடியும்? உங்களுடைய ஜென்ம சுபாவங்களை, உங்களுடைய ஓல்டு நேச்சரை நான் போய் மாற்ற முடியுமா? என்னால் மாற்ற முடியாது. ஆண்டவர் தான் மாற்றணும். அதுக்கு நீங்கள் முதலாவது உங்களுடைய குறையை அறிஞ்சால் தான் மாற்ற முடியும். நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அது அப்படி தான் கடைசி வரைக்கும் இருக்கும், அது மாறாது. நீங்கள் ரியலைஸ் பண்ணி அதை கன்ஃபஸ் பண்ணால் தான் அது மாறும். அதனால் பாருங்கள், நமக்கு வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் வரும்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் வருமா? வரும். அவங்களுக்கு சிலருக்கு வரும், சிலருக்கு வராது அப்படின்னு கிடையாது. நம்மக்கிட்ட ஏதோ தடை இருக்கிறது, அப்படி தான் அர்த்தமே ஒழிய, நம்ம விசுவாசித்தா எல்லாருக்குமே வரும். எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேற வேண்டிய நேரம் இது. ராப்சரில் போன பிறகு நீங்கள் எந்த காரியத்துக்கும் ஜெபிக்க வேண்டாம். நீங்கள் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் தான் ஜெபம் பண்ணணும். இப்பொழுது எல்லா ஜெபங்களும் கேட்கப்பட வேண்டிய நேரம். நீங்கள் முதலாவது அதை விசுவாசிக்கணும். இப்பொழுது எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேற வேண்டிய நேரம். பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை அவர் அங்கீகரிக்கிற நேரம். அது அவருடைய சமூகத்தில் தூப வர்க்கமாக ஏறெடுக்கப்படுகிறது. நம்ம 7 இருக்கிறோம். இந்த 7 வந்து கிரைஸ்ட், இட் இஸ் அ ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, இட் இஸ் அ கம்மிங் ஆஃப் த லார்ட். அதனால் இந்த 7 நீங்கள் பிலீவ் பண்ணும் பொழுது அது ஆசீர்வாதம். நீங்கள் மற்ற சபைகளில் போய் பார்க்கும் பொழுது எல்லோரும் மேக சம்பத்தை பெருசாக போட்டிருப்பாங்க. இந்த மெசேஜில் இருக்க சர்ச்சை போய் பார்த்தீங்கன்னா மேக சம்பம் இல்லாத சர்ச்சை எதுவும் கிடையாது. எல்லோரும் பெருசாக போட்டிருப்பாங்க. நான் மேக சம்பத்தை பெருசாக போடலை, நான் சின்னதாக தான் போட்டிருக்கேன். அது இந்த டயக்ராமில் தான் இருக்குது, செவன் சீல்னு இருக்குது. அதில் செவன் சீல் மேகன்னு போட்டிருக்கேன், மேக சம்பத்தை போட்டிருக்கேன். அரை மணி நேரம் அமைதல், பரலோகத்திலே அரை மணி நேரம் அமைதல். ஆனால் மற்ற சபையில் பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க செவன் சீலை பிலீவ் பண்ணுறேன்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் செவன் சீல்னா என்ன, இட் இஸ் த கம்மிங் ஆஃப் த லார்டுன்னு அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. இன்னும் சிலர் அதை ஏற்றுக்கிட்டாலும் அதுக்கு வந்து விளக்கம் சொல்ல தெரியாது. அந்த கம்மிங் ஆஃப் த லார்டு எப்படி இருக்குது அதை சொல்ல தெரியாது. சவுண்ட் வாய்ஸ் ட்ரம்புட் அப்படின்னு சொல்ல தெரியாது. இஸ் எ ராப்சர் இஸ் எ மிஸ்ட்ரி. அது சவுண்ட் வாய்ஸ் ட்ரம்பாக இருக்கிறது. இட் இஸ் த கம்மிங் ஆஃப் த லார்ட். அவங்களால சொல்ல தெரியாது. அப்படி சொல்ல தெரியலன்னா அவங்க செவன் சீல வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இதோ ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் அவங்க இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அதனால் அருமையாக இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் நம்ம இருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். அப்படி வரும் பொழுது தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம வந்து மனமேட்டிமை அடையக்கூடாது. நம்ம மனமேட்டிமை அடைந்தால் ஆண்டவர் நம்மை தாழ்த்தி போடுவார். இங்கே உசியா ராஜாவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவன் பலப்பட்டான். When he was strong, his heart was lifted up to his destruction. அவன் வந்து அழிவு, அவனுடைய இருதயம் வந்து அது மேட்டிமையாகி அவனுக்கு அழிவு வந்தது அப்படி என்று வாசிக்கிறோம். ரெண்டு நாளாகவும் 26:16.
அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான்.
அவன் பலப்பட்ட போது when he was strong his heart was lifted up to his destruction. அவனுக்கே அது கேடு உண்டானது, அதனால அவனுக்கு அழிவு உண்டானது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அதனால விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இவன் விழுந்து போறதுக்கு அவனுக்கு மனமேட்டிமை காரணம். அதே போல் ஒருத்தர் ஸ்பிரிச்சுவலாக வரும் பொழுது ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிக்கிறார், அவங்கள உயர்த்துகிறார். உசியா ராஜாவை கர்த்தருடைய பார்வைக்கு அவன் செம்மையானதை செய்தான். அதனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கும் பொழுது தான் ஜாக்கிரதையாக இருக்கும். அப்பந்தான் நமக்கு வீழ்ச்சி ஏற்படும். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவன் மனமேட்டிமையானான். ஆனால் ஹி வாஸ் ஸ்ட்ராங், ஹிஸ் ஹார்ட் வாஸ் லிப்டட் அப். அவனுக்குள்ளே மனமேட்டிமை வந்தது. அதனால் கர்த்தருக்கு விரோதமாக அவன் மீறுதல் செய்தான். ஃபார் ஹி ட்ரான்ஸ்கிரஸ்ட் அகைன்ஸ்ட் த லார்ட் இஸ் காட் அண்ட் ஹி வென்ட் இன் டு த டெம்பிள் ஆஃப் த லார்ட் டு பேன் இன்சென்ஸ் அப்பான் த ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ். அவன் வந்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்டுவதற்கு கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அதனால் நான் வந்து சாலமனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறேன். அவங்கெல்லாம் 40 இயர்ஸ் தான் ஆளுகை செய்தாங்க, நான் 52 இயர்ஸ் வந்து ஆளுகை செய்கிறேன். அதனால் ஆண்டவர் அவங்கள பார்க்கலும் என்ன வந்து விசேஷமாக நேசிக்கிறார். நான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவனாக இருக்கனால எனக்கு 52 இயர்ஸ் ஆளுகை செய்யும்படியாக எனக்கு கிருபை தந்திருக்கிறார். என்னுடைய ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன், நான் ஆவிக்குரியவனாக இருக்கிறேன் என்று அவனுக்குள்ளே ஒரு மன மேட்டிமையானது. அதனாலே நான் வந்து கர்த்தருக்கு தூபம் காட்டினால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறான். அதனால் அப்படி அவன் நினச்சி அவன் தூப பீடத்தின் மேல் தூபத்தை செலுத்துவதற்காக அவன் போகிறான். கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறான். அப்பொழுது அசரியா அவனோடு கூட இருக்கிற அந்த இதோ அந்த 80 பேர் ஆசாரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உசியா ராஜாவுக்கு எதிர்த்து நின்று, உசியா ராஜாவே தூபம் காட்டுறது உமக்கு அடுத்ததல்ல, நீர் தூபம் காட்டக்கூடாது, அதனால் இது வந்து உமக்கு அடுத்ததல்ல, இது உம்முடைய காரியம் கிடையாது, அது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அதை அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ. அதெல்லாம் ராஜாவாக இருந்தாலும் பிரகாரத்தில் தான் இருக்கணும், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த திரை பக்கத்தில், மகா பரிசுத்த பக்கத்தில் தான் தூப பீடம் இருக்கிறது. அதனால் இவன் வந்து தூபம் காட்ட அங்கே போகிறான், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். ராஜாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகக்கூடாது, ஆசாரியர்கள் தான் போகணும். மகா பிரதான ஆசாரியன் வந்து மகா பரிசுத்தத்தில் வருஷத்தில் ஒரு தடவை தான் போகணும். இப்படி ஆண்டவர் வந்து மோசே மூலமாக சொல்லியிருக்கிறார். அவன் சீனாய் மலையிலே போய் 40 நாட்கள் உபாசம் இருந்து இந்த டென்ட் விஷனை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறான். ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதை குறித்தும், ஆசரிப்பு கூடாரத்தில் யார் ஊழியம் செய்ய வேண்டும், யார் யார் எவ்வளோ தூரம் போகணும், எங்கே யார் யார் போகக்கூடாது, இதெல்லாம் அவன் தேவனத்துலேருந்து பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறான். அந்த எக்ஸடஸ் ப்ராஃபட் மோசஸ் வந்து மலை மேலே போயிட்டு தேவனத்துலேருந்து அந்த பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு வரும் பொழுது அதை ஆல்டர் பண்ண முடியாது. ஒரு ராஜா தூபம் காட்டக்கூடாது, அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவன் பிரவேசிக்கக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து தூபம் காட்ட போகும் பொழுது இந்த ஆசாரியர் சொல்லுகிறாங்க, அது உமக்கு மேன்மையாக லபியாது. Neither shall it be for thine honor from the Lord. கத்தராலே அது உமக்கு மேன்மையாக முடியாது, நீர் செய்யாதிரும் என்று தட பண்ணும் பொழுது அவங்க மேலே கோபப்படுகிறான். 19 வாசிக்கலாம்.
அப்பொழுது உசியா கோபம் கொண்டான், அவன் தூப கலசத்தின் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது,
அவன் கோபமாய் பேச ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து வாசிக்கிறான்.
கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றி,
இதோ அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிவிட்டது. அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவனாக அவனை காண்கிறார்கள். ஆனால் அவனை அங்கிருந்து வெளிப்பட பண்ணும் பொழுது அவனே தானாக வெளியே போய்விட்டான். இப்படியாக அடுத்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், மரண நாள் மட்டும் அவன் குஷ்டரோகியாக இருந்தான். குஷ்டரோகியாக இருந்தால் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயும் பிரவேசிக்க முடியாது, ஜனங்களிடத்தில் போயும் வாசம் பண்ண முடியாது. அப்போ தேவனை விட்டும் அவருடைய ஜனங்களை விட்டும் அவனை ஆண்டவர் செப்பரேட் பண்ணி விட்டார். அவனுடைய அரண்மனையை விட்டும் அவர் செப்பரேட் பண்ணி ஒரு என்ன 21 வாசிக்கலாம்.
ராஜாவாகிய உசியா தன் மரணநாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான்.
இதோ ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாக வாசம் பண்ணினான். பாருங்க, ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாக வாசம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால கர்த்தரே அவன் வந்து தேவாலயத்துக்குள்ள அவன் மறுபடியும் வராமல் செய்திட்டார். ஒரு பெரிய கிரேஸ் வந்து நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வருவது. உங்களிடத்துல வந்து புறம்பான பாவம் இருந்தால், தீய பழக்கம் இருந்தால் இந்த ஆலயத்துக்குள்ளே வர முடியாது, நீங்கள் ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படுவீங்க. ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே நம்ம வந்து விடுதலையோடு வந்து மகிழ்ச்சியோடு வந்து ஆராதனை செய்கிறோன்னா இது ஒரு பெரிய கிரேஸ். நிறைய பேர் வர முடியாது. இப்போ வந்து அவனுக்கு குஷ்டரோகம் இருந்தனால அவன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே அதுக்கு பிறகு ஒரு நாள் கூட பிரவேசிக்கலை. எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்க. காட்ஸ் ஜட்ஜ்மென்ட், ஈ டைட் அண்டர் த ரேத் ஆஃப் காட். தேவனுடைய கோபாக்கினின் கீழ் அவன் மரித்தான். ஈ டைட் அண்டர் த ஃபியர்ஸ் காட்ஸ் ஜட்ஜ்மென்ட், தேவனுடைய கொடூரமான தண்டனை நியாய தீர்ப்பிலே அவன் மரித்தான். அந்த ஆசாரியர் சொல்லும் பொழுது அவன் கேட்டிருந்தான்னா, அவன் கோபப்படாமல் கேட்டிருந்தான்னா அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வந்திருக்காது. ஆனால் அவனுடைய மன மேட்டிமை, நான் 52 இயர்ஸாக நான் கிங்காக இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கிறேன், ஆவிக்குரிய மேட்டிமையும் உலகப்பரமான மேட்டிமையும் வந்துவிட்டது. இதுதான் நம்ம டவுன்ஃபாலுக்கு காரணம் என்ன? நமக்கு அந்த வந்த மேட்டிமை, மன மேட்டிமை யாருக்குமே தெரியாது, வெளியே தெரியாது. வெளியே சாதாரண ஆளாக தான் இருப்பான், ஆனால் உள்ளுக்குள்ளே மன மேட்டிமை. இதில் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? மன மேட்டிமை. மனசில் இருக்கிற பெருமை வந்து வெளியே தெரியாது. வெளியே ரொம்ப ட்ரெஸ்ஸை போட்டு அங்கே காமிக்கிறது இல்லை, சாதாரண ட்ரெஸ் தான் போட்டிருக்கான், சாதாரணமான தோற்றத்தெல்லாம் இருக்கான், ஆனால் உள்ளுக்குள்ளே மனம் மேட்டி. அதனால் மனுஷன் முகத்தை பார்க்குறான், ஆண்டவரை அங்கே இருதயத்தை பார்க்குறான். அவன் இருதயம் வந்து மன வேட்டிமை, அது கிரியை வெளிப்படுத்துது. அவன் கோபம் அடைகிறான், ஆசாரியர்கள் மேலே கோபம் அடைகிறான். ஆசாரியர்கள் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்கள், ராஜாவை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார்கள். நீ பூமிக்குரிய ராஜா, அவங்கள வந்து ரொம்ப சீப்பாக நினைக்கிறான், நான் பெரிய ஆளுன்னு அவன் நினைக்கிறான். அவனுடைய மன மேட்டிமை, உலகப்புறமாகவும் அவனுக்குள்ள மேட்டிமை இருக்கிறது, ஆவிக்குரிய மேட்டிமையும் அவனுக்குள்ளே இருக்கிறது. நான் ரொம்ப பரிசுத்தவான், அதனாலே நான் வந்து தூபம் காட்ட என்னால் முடியும், நான் அதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செய்யும் பொழுது அவனுடைய மன மேட்டிமையினாலே அவனுக்கு குஷ்ரோகம் வந்தது, நெற்றியிலே குஷ்ரோகம் தோன்றினது என்று பைபிளில் வாசிக்கிறோம். அதனால் நேற்று வரைக்கும் அவன் சிங்காசனத்தில் இருக்கிறான், பெரிய கிங்காக இருக்கிறான், ஐஸ்வர்யமுள்ள ராஜா. இதோ அவனை வந்து நிறைய அயல் நாட்டுக்காரங்க அம்பாசிடர்ஸ்லாம் வர்றாங்க, அந்த அவனை பார்க்குறாங்க. அவன் ஒரு பெரிய போஸ்டில் இருக்கிறான், ஒரு சீஃப் மினிஸ்டர்னால் அவன் பெரிய பெரிய ஆட்கள் வந்து பார்ப்பாங்க, ப்ரைம் மினிஸ்டர்னால் ஏதோ அதை விட பெரிய மற்ற நாட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அதே போல் உசியா ராஜா சிங்காசனில் இருக்கும் பொழுது இதோ பெரிய பெரிய இதோ டெலிகேட்ஸ்லாம் வர்றாங்க, எல்லாத்தையும் அவன் பேசிக்கொண்டு அவன் ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறான், சிங்காசனத்தில் அவன் இருந்தான். ஆனால் இப்பொழுது சிங்காசனத்தை விட்டு இறங்கிவிட்டான். ஒரே நாளில், கொஞ்ச நேரத்தில் அது நடந்தது. அதான் விடுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை. இந்த ஐசாயா தீர்க்கதரிசி அந்த உசியா ராஜாவை நம்பி இருந்தான். அவன் கண்கள் வந்து அந்த ஏர்த்லி கிங் மேலே தான் நோக்கமாக இருந்தது. ஏனென்றால் அவன் ஒரு பெரிய ராஜா, 52 இயர்ஸ் வந்து அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவனோடு கூட கத்தர் இருக்கிறார், அவனை மிகவும் ஆசீர்வதித்து அவனை உயர்த்தி இருக்கிறார். அவன் வந்து இவனுடைய பார்வையில் அவன் வந்து ஒரு மாடல் கிங்காக இருக்கிறான், ஒரு மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியான ராஜாவாக இருக்கிறான். இவ்விதமான அவன் தன்னுடைய எக்ஸாம்பிளை வந்து உசியா ராஜா மேலே வைக்கிறான். உசியா ராஜா கத்தருக்கு பயந்தான், கத்தர் அவனை ஆசீர்வதித்தார், கத்தர் அவன் கூட இருக்கிறார் அப்படின்னு இவன் வந்து தனக்கு ஒரு முன்மாதிரியாக அவனை வைத்திருந்தான். ஆனால் இப்பொழுது அவனுக்கு அங்கே தேவ கோபாக்கினை அவன் மேலே வருகிறது. அவன் மரித்தும் போனான். அவன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் உசியா ராஜா மேலே தன் கண்களை வைத்திருந்தான். இப்பொழுது அவன் தேவாலயத்துக்கு போகிறான். எப்பொழுது? உசியா ராஜா மரித்த பின்பு. உசியா ராஜா மரித்த பின்பு இதுவரைக்கும் மனுஷனை நம்பி இருந்தான், மனுஷனை தனக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வைத்திருந்தான். ஆனாலே அவன் கண்கள் வந்து அந்த உசியா ராஜாவை நோக்கி இருந்தது. ஃபார் த பென்கம் இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு என்ற செய்தி 5 முறை பேசியிருக்கிறார். அதில் இந்த உசியா ராஜாவையும் ஏசாயத்திற்கு திசையும் தான் பேசுகிறார், 5 முறை பேசியிருக்கிறார். அதனால் அருமையான இவனுடைய கண்கள் வந்து மனுஷனை நோக்கி இருந்தது, ஏர்த்லி கிங்கை நோக்கி இருந்தது. ஆனால் ஏர்த்லி கிங் வந்து விழுந்து போனான். ஐசாயா லுக்ட் அப் டு திஸ் மேன், யங் ப்ராஃபட், அவன் ஒரு இளமையான ஒரு தீர்க்கதரிசி. ஐசாயா வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை திஸ் பவர்ஃபுல் பெர்சனாலிட்டி. இவன் வந்து உசியா ஒரு பவர்ஃபுல் மைட்டி கிங்காக இருக்கிறான், ஆனால் இவன் பார்க்கும்பொழுது கடைசியாக அவன் தேவனுடைய கோபாக்கினையினாலே அவன் மரித்து போனான். God judged him. அதனால் இது எப்படி என்று அவனுக்கு புரியவில்லை. இவ்வளவு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தவன், இவ்வளவு கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வந்திருக்குது அப்படின்னு நினச்சி அவன் வந்து தேவாலயத்தில் போய் ஜெபிக்கிறான், தேவாலயத்தில் போய் ஜெபிக்கிறான். அப்பொழுது இந்த தரிசனத்தை காண்கிறான். ஹி சா அனதர் கிங். இப்பொழுது இன்னொரு ராஜாவை பார்க்கிறான். நாட் அன் ஏர்த்லி கிங், பூமிக்குரிய ராஜா அல்ல. த லார்ட் ஹை அண்ட் லிப்டட் அப், தேவன் பெரிதும் உயரமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் உசியா ராஜாவை பார்த்தான், இப்பொழுது அவன் வந்து தேவனை நோக்கி பார்க்கிறான். இதோ ஹெவன்லி கிங்கை நோக்கி பார்க்கிறான். லுக்கிங் டு த ஹெவன்லி கிங். இப்பொழுது அவனுடைய கண்கள் வந்து ஹெவன்லி கிங்கை நோக்கி இருக்கு. நமக்கு எல்லா வசதியும் நமக்கு மனுஷன்ட்டு நம்ம பெறும்பொழுது மனுஷனை நம்பி இருப்போம். ஆனால் ஒரு நாளில் மனுஷன் வந்து கைவிடும் பொழுது நம்ம கத்தரை நோக்கி பார்ப்போம். அதே மாதிரி தான் ஏசாயா. இவ்வளவுக்கும் அவன் உசியா ராஜாவே நம்பி இருந்தான். இப்பொழுது அவன் மறித்ததுனாலே தேவனை தேடுகிறான், தேவாலயத்துக்கு போகிறான், அங்கே போய் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, சூழ்நிலை மாறிவிட்டது, இந்த உசியா ராஜா மறித்து போயிட்டாரே, நான் என்ன பண்ணுறது? இப்பொழுது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது நீ அந்த ராஜா மேலே இவ்வளோ நாளும் கண்களை வைத்திருந்தா, இப்போ என்ன நோக்கிப்பார்? அவர் பெரிதும் உயரமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். சேராபீன்கள் அவரை சுற்றி அவருக்கு மேலே பறந்து கொண்டிருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது நிலைக்கால்கள் அசைகிறது. தேவாலயமானது வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது. இவ்விதமான ஒரு விஷனை அவன் பார்க்கிறான். அவன் மேல் நோக்கி பார்க்கிறான். ஏர்த்லி கிங்கை கீழ் நோக்கி பார்த்தான், இப்போ மேல் நோக்கி பார்க்கிறான், ஹெவன்லி கிங்கை நோக்கி பார்க்கிறான். ஹல்லேலூயா. அதே போல் நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது, எல்லா வழிகளும் அடைக்கப்படும் பொழுது, இதோ நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த தரிசனத்தை காண முடியும். ஆமென். நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வழிகளை அடைக்கிறார். மனுஷன் மேலே இருந்த நம்பிக்கையை ஆண்டவர் எடுத்துவிட்டு இப்பொழுது தேவனை நோக்கி பார்க்கும்படியான ஒரு சூழ்நிலை அவனுக்கு அங்கே வருகிறது. ஏசாயா வந்து தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். உலக தோற்றத்துக்கு முன்னதாக தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். ஐசாயா வாஸ் அ ஃபோர் ஆர்டைன் ப்ராஃபட் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு. தேவனால் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவன் தெரிந்து கொள்ளப்பட்டான். அவனை ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியாக அழைத்திருக்கிறார். ஐந்து விதமான ஊழியம் இருக்கிறது. நம்ம அதற்காக ஜெபிக்கக்கூடாதுன்னு பெண்கான் சொல்லுகிறார். பாஸ்டர் ஆகணும்னு ஜெபிக்கக்கூடாதான். ஆவிக்குரிய வரங்களுக்காக ஜெபிக்கலாம், ஆனால் இந்த ஃபைவ்ஃபோல்டு மினிஸ்ட்ரியை நம்ம ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவராக தான் நம்மளை கொண்டு வரணும், ஆண்டவராக நம்மளை அழைக்கணும். அது வந்து தேவனால் முன்னாலே நியமிக்கப்பட்டிருக்குது. ஃபோர் ஆர்டைன் ஆஃப் காட், தேவனாலே அது முன்னக்கூட்டியே நியமிக்கப்பட்டிருக்குது. இல்லை, ஏசாயா ஒரு தீர்க்க தரிசி. அவனை தேவன் வந்து தீர்க்க தரிசியாக நியமித்திருக்கிறார். ஆனால் அவன் இவ்வளவு நாளும் மனுஷனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவனுடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்கிறது. இஸ் ஐஸ் வேர் இன் ஆன் காட். இதுவரைக்கும் அவன் கர்த்தர் மேலே தன் கண்களை வைக்கவில்லை. இஸ் ஐஸ் வேர் ஆன் ஏர்த்லி கிங் வித் அன் ஏர்த்லி கிங்டம். பூமிக்குரிய ராஜாவையும் பூமிக்குரிய ராஜ்யத்தையும் தான் அவனுடைய கண்கள் இருந்தது. ஆனால் அந்த ஏர்த்லி கிங்கை தேவன் நியாயம் தீர்த்தார். ஈ சோ தட் ஏர்த்லி கிங் ஜட்ஜ்டு. இது அவன் மனமேட்டிமையாகி அவன் தண்டிக்கப்பட்டான். எண்டடப் இன் லெப்பர்ஸ் ஹவுஸ், ஒரு குஸ்ரோயி வீட்டிலே அவன் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் அவன் அவ்விதமான நிலையில் போனதுனால அவனுடைய பெருமையானது, ப்ரைடு வாஸ் பில்டிங் அப் இன் இஸ் ஹார்ட். அவனுடைய இதயத்திலே அந்த மேட்டிமை வந்ததுனாலே அவன் அப்படியாப்பட்ட ஒரு நிலைமைக்கு போனான். அவன் தேவனுடைய ஆலயத்தில் போய் தூபம் செலுத்த போனான். அதில் அந்த மோசஸ் சொல்லி இருக்கும் பொழுது, தேவனிலிருந்து அந்த பிரமாணத்தை பெறும் பொழுது அதை மாற்ற முடியாது. அந்த பிரமாணத்தை மீறி, அந்த வார்த்தையை மீறி அவன் போகும் பொழுது அது அவனுக்கு மேன்மையாக நடக்கவில்லை. அவனுடைய சொந்த சித்தத்தின்படி செய்தான். செல்ஃபில், அவனுடைய செல்ஃபில், கோயிங் இன் டு செல்ஃபில். ஆண்டவர் என்னை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். மற்றெல்லாரை பார்க்கலும் ஆண்டவர் என்னத்தான் அதிகமாக நேசிக்கிறார் என்று சொல்லி கோயிங் இன் டு செல்ஃபில் அவன் வந்து அவன் தேவனுடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சேவை செய்தான். ஹீ இஸ் ட்ரைங் டு டூ காட் எ சர்வீஸ் விதவுட் பீயிங் காட்ஸ் வில். தேவனுடைய சித்தருக்கு அப்பாற்பட்டு அவன் அந்த வேலையை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவனுக்கு தண்டனை கொடுத்தார். அதனாலே அவனுடைய கண்கள் வந்து இப்பொழுது உசியா ராஜாவை விட்டுவிட்டு தேவனை நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா. ஹெவன்லி கிங்கை நோக்கி பார்த்தான், ஹெவன்லி கிங்டத்தை நோக்கி பார்த்தான். ஆமென். நல்ல இன்ஃப்ளூவன்ஸ் என்ற செய்தியிலே பிரதர் பென்காம் வந்து இதை பற்றி விவரமாக சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நாம் இந்த படத்தை பார்க்கும் பொழுது இந்த படத்தில் ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரம் 1-8 வாசிக்கிறோம். அதான் வந்து விசுவாசத்தோடு வல்லமையும் வல்லமத்தையோடு ஞானத்தையும் இப்படியாக அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு 5:48 உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருங்கள் என்று அந்த வசனம் எழுதியிருக்கு. எபிரேயர் 11:32-40 நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானது ஒன்றை நமக்கு நியமித்தார். உங்களுடைய பெர்ஃபெக்ஷன் தான் 7 மரித்து போன பசுத்தவான்களை உயிரோடு கொண்டு வர வேண்டும். நீங்கள் பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சால் தான் அவனுக்கு உயிர்த்தெழுதல் வரும். அதாவது நம்மை அல்லாமல் அவர் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானது வைத்திருக்கிறார். Without us would not be made perfect. When this church comes to perfection, she will bring the resurrection. இந்த இப்பொழுது இருக்க மனவாட்டி வந்து பரிபூர்ணம் அடைஞ்சால் தான் அவங்க உயிர்த்தெழ முடியும். நம்ம பரிபூர்ணம் அடையலைன்னா அவங்க உயிர்த்தெழ முடியாது. அதான் அந்த வசனத்தை பென்காம் எழுதியிருக்கிறார். பின்பு எபேசியர் 4:11-16 வாசிக்கும் பொழுது அந்த ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சியை குறித்து எழுதப்பட்டிருக்குது. ஃபைவ்ஃபோல்டு மினிஸ்ட்ரியை குறித்து எழுதப்பட்டிருக்குது. அப்போது சிலர் 7:44-47 வாசிக்கும் பொழுது இந்த படத்தில் அடியில் இருக்க வசனத்தை சொல்கிறேன். இதை இந்த ரெஃபரன்ஸை வச்சு தான் பென்காம் இந்த படத்தை வரைஞ்சிருக்கிறார். அதனால் அதில் என்ன போட்டிருக்கு என்றால் மனுஷன் தேவன் வந்து மனுஷனால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாக இருக்கல, கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அல்ல, இவ்விதமான ஒரு ஆலயத்தில் தான் வாசமாக இருக்கிறார் என்று அது எழுதியிருக்குது. அதன் பின்பு ஏசாயா 6:1-8 போட்டிருக்கு. அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இப்போ நம்ம தியானிக்கிற வசனம் ஏசாயா 6:1-8 போட்டு லாஸ்டில் அந்த வசனம் போட்டிருக்கு. ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேனில் இப்போ பென்காம் அந்த வசனத்தை வச்சிருக்கிறார். அது ஏன் அந்த வசனத்தை போட்டார்? அந்த வசனத்தை அவர் அதை வச்சு தான் அவர் இந்த டயக்ராமே வரைஞ்சிருக்கிறார். அதனால் இது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி. இந்த கடைசி காலத்து ஊழியத்தினுடைய கேரக்டர்ஸ் இப்படி இருக்க வேண்டும். அதாவது காட் ப்ரிப்பேர்ஸ் த மினிஸ்ட்ரி. அவனுடைய ஏசாயாவே ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அதனால் ஊழியத்துக்கு ஆயத்தப்படணும்னா இந்த கேரக்டர் வேணுங்கிறதுக்காக அது ஊழிய அழைப்பை பற்றி போட்டிருக்கு ஏசாயா 6:1-8. அதனால் இந்த வசனத்தை அங்கே கொண்டு போட்டிருக்கிறார். நம்ம வாசித்த வசனத்தை அங்கே கொண்டு போட்டிருக்கிறார். ஏசாயா 6 இதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால் ஏசாயா 6 ஊழிய சம்பந்தப்பட்டது. அந்த ஊழியக்காரன் வந்து என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அவன் உசியா ராஜாவை நோக்கி பார்க்கக்கூடாது, அவன் ஏர்த்லி கிங்கை நோக்கி பார்க்கக்கூடாது, அவன் ஹெவன்லி கிங்கை நோக்கி பார்க்கணும். அவனுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வேணும். ஊழியத்துக்கு ஆயத்தமாகிறது ஒரு உண்மையான ஊழியம் செய்வது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஏசாயா என்ன ஊழியத்தை குணந்தான்? ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை குணந்தான். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, இது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. அதனால் ஏசாயா 6 ஏன் கொடுக்குறார் என்றால் ஏசாயா ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை ப்ரீச் பண்ணான். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்து இன்னைக்கு கடைசி காலத்தில் வந்திருக்கிறது. ஹெட்ஸோன் வந்திருக்கிறது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை வந்திருக்கிறது. ஏசாயா அதனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறான். ஈ கேரிஸ் த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. அவன் தேவனுடைய அந்த பரிபூர்ணமான வார்த்தையை சுமந்து கொண்டு அதை அறிவிக்கிறான். எப்படி பாஸ்டர் அது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு அப்படின்னு சொல்ல முடியும்? ஏசாயாவில் 66 அதிகாரம் இருக்குது, பைபிளில் 66 புஸ்தகம் இருக்கிறது, பழைய ஏற்பாட்டில் 39, புதிய ஏற்பாட்டில் 37, அதனால் புதிய ஏற்பாட்டில் 27. அதனால் ரெண்டையும் கூட்டி பாருங்கள், கூட்டி பார்த்தா 66 வரும். அதனால் 66 சாப்டர் இருக்குது பைபிளில், 66 புஸ்தகம் இருக்குது. பிறகு ஏசாயா வந்து இதை அவன் வந்து கிரியேச்சர்லேருந்து ஆரம்பிக்கிறான். அவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை பற்றி அவங்க சொல்லுகிறான். இதோ என்ன செய்யறால் இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து சொல்லுகிறான், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், இதோ ஒரு கன்னிகை கற்பவர். இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து சொல்லுகிறான் ஏசாயா 53 அதிகாரத்தில். புதிய வானம் புதிய பூமியை குறித்து அவன் வெளிப்படுத்த அங்கே ஏசாயா 65 அதிகாரத்தில் சொல்லுகிறான். மிலினியத்தை குறித்து ஏசாயா 11, 65 அதிகாரம், 35 அதிகாரம், இதில் மிலினியத்தை குறித்து சொல்லுகிறோம். அதனால் அதை பார்த்து பார்த்தீங்கன்னா பைபிளில் இருக்கிற முழு வந்து முழுசும் அங்கே இருக்குது, அது ஒரு மினி பைபிளாக இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒரு மினி பைபிளாக, ஒரு வந்து பைபிளை வந்து அங்கே சுருக்கி எழுதின மாதிரி அது இருக்கு. அதனால் 66 அதிகாரத்தில் என்ன இருக்குதோ அந்த அது எல்லாமே முழு பைபிளில் அது வெளிப்படுத்துகிறதாக இருக்குது. அதனால் அவன் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, அதனால் இது வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு அவன் கேரி பண்ணுகிறான். அதனால் பாருங்கள் பிரதர் பென்காம் ஏசாயா 6:1-8 வரைக்கும் எங்கள் இருக்கிறார். அவ்விதமான ஒரு மினிஸ்ட்ரி தான் இது. ஏசாயா ஒரு மேஜர் ப்ராஃபிட், கர்த்தர் அவனை வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு அவன் அறிவிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு முதலாவது விஷன் கொடுக்கிறார். ரெண்டாவது என்ன செய்கிறார், என்ன செய்கிறார் என்றால் அவனுக்கு வந்து அவனுக்கு என்ன சொன்னால் அங்கே வந்த விஷன் வந்து அவனை வந்து கன்ஃபஸ் பண்ணும்படியாக சொல்லுகிறது. God called him to carry the fullness of word, all the 7 seals, Garden of Eden. சாத்தானை பந்து உலக தோற்றத்துக்கு முன்னால் அவன் எப்படி வீழ்ச்சி அடைந்தான், ஏசாயா 14 இருக்கு. இப்படி எல்லாமே அங்கே இருக்கிறது. மனுஷன் ஏதேனில் விழுந்து போனான், அவன் வந்து என்ன செய்தால் மாம்சத்தில் விழுந்து போனான், எட்டர்னல் லைஃபை இழந்து போனான், ஃபெலோஷிப் வித் காட் தேவனோடு கூட இருந்த ஐக்கியத்தை விழுந்து போனான், பூமியின் மேலே இருக்கிற ஆதிக்கத்தை இழந்து போனான். எல்லாத்துக்கும் நம்ம திரும்பி நம்மளை அங்கே கொண்டு சொல்லுவது தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ரெடீமராக கல்வாரி சிலுவையில் மரித்தார். ஏசாயா 53 முழுசும் ரொம்ப விளக்கமாக எழுதியிருக்கிறார், அவர் ரெடீமர் என்று காண்பிக்கிறார். இப்படியாக ஒரு வார்த்தையை மீறினாலே ஏவாள் வந்து விழுந்து போனாள். இப்பொழுது எல்லா வார்த்தையும் வந்தால் தான் நம்ம உள்ளே போக முடியும். அந்த ஏடேனை விட்டு அவங்க துரத்தப்பட்டாங்க. நம்ம மறுபடியும் ஏடேனுக்குள்ளே போகணுன்னா எல்லா வார்த்தையும் வர வேண்டும். அதான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்தால் தான் நம்ம போக முடியும். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வரணும்னா முத்திரைகள் திறக்கப்பட வேண்டும், தேவ ரகசியம் நமக்கு வெளிப்பட வேண்டும். முத்திரைகள் திறக்கப்பட வேண்டும் என்றால் அவர் இறங்கி வர வேண்டும், புஸ்தகத்தை கிளைம் பண்ண வேண்டும். அவர் சீல்ஸை ஓப்பன் பண்ணுகிறார். இந்த கடைசி காலத்திலே அது நடந்திருக்கிறது. இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். அவர் மேகத்திலே வந்தார், 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு இன்றைக்கி ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை அவன் எழுதியிருக்கிறான். அதனால் ஒரு வார்த்தையினாலே ஏதேனை விட்டு நம்ம வெளியேற்றப்பட்டோம். இப்பொழுது எல்லா வார்த்தையும் வந்தால் தான் நம்ம போக முடியும். அதனால் சாபனங்கள் குறைவான சத்தியத்தில் இருக்கிறது. அவங்க ஏடேனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, மில்லினியத்தில் வர முடியாது. அதனால் கர்த்தர் சொல்லுகிறார் மனுஷன் 34 மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எவ்ரி வேர்டு நமக்கு வர வேண்டும். இன்றைக்கு எவ்ரி வேர்டு வந்திருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை அவன் வந்து சுமந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்குள்ளே இருக்கிறது இன்னும் வெளிப்படலை. அவனுக்கு அந்த விஷனை காண வேண்டும். அவனுடைய கண்கள் வந்து தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். உசியா வந்து பெந்தகோச மக்களுக்கு அடையாளமாக இருக்கிறான், பெந்தகோச ஊழியர்களுக்கு அடையாளமாக இருக்கிறான். உசியா ரெப்ரசன்ட் திஸ் கிரேட் பெந்தகோசல் ஏஜ். 1906 ஆரம்பிக்கப்பட்டது பெந்தகோச எழுப்புதல். அப்பொழுது அவங்க எல்லாருமே ஏழைகளாக இருந்தாங்க. டாம்பரினை அடிச்சுக்கிட்டு அவங்க தெருவில் பிரசங்கம் பண்ணாங்க. சொந்தமான வீடு கிடையாது. 2nd World War பிறகு 1946 பிறகு 1945-48 வரைக்கும் 2nd World War, அதுக்கு பிறகு அவங்க மல்டி மில்லியனேராக மாறிட்டாங்க. பெந்தகோச பாஸ்டர்கள்லாம் இப்போ பெரிய ஐஸ்வர்யவான்களாக மாறி இருக்கிறாங்க. இங்கே சைதாப்பேட்டையில் சின்ன மலையில் இருக்கிற அவர் பெரிய பணக்காரர். அவங்களாம் மல்டி மில்லியனேர். அதே போல் பெரிய பெரிய பெந்தகோசலில் இருப்பாங்க, சிஎஸ்ஐக்கும் போவாங்க. அவங்களாம் மல்டி மில்லியனேர். சர்ச்சுக்கு எங்கள் சர்ச்சுக்கு நிறைய பேர் வராங்க. அம்பாங்க சமீபத்தில் ஒரு பாச செத்து போயிட்டார். அவர் ரொம்ப பெரிய பணக்காரர். அதனால் பெந்தகோசல் பீப்புளெலாம் இப்பொழுது பெரிய ஐஸ்வர்வான்கள் லவதிக்கியாக மாறியிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் ரொம்ப ஏழைகளாக இருந்தாங்க. டிபிஎம் சர்ச்சு சொந்தமாக பில்டிங்கே இருக்கக்கூடாது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே அவங்க கத்தரை நோக்கி பார்க்கணும். இப்போ பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டிட்டாங்க. ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கிக்கிறாங்க. இரும்பூலியில் ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் பாருங்கள், இப்பொழுது அவங்கெல்லாம் மல்டி மில்லினியராக மாறிட்டாங்க. அதெல்லாம் கடைசியில் அதுக்கு என்ன வந்தது? குஷ்ரோகம்தான் வந்துச்சு உசியா ராஜாவுக்கு. அதே போல் பெந்தகோசல் சர்ச்சு வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு. அங்கே ஸ்பிரிச்சுவல் டெத்து தான் அங்கே இருக்குது. ஆவிக்குரிய மரணம் ஃப்ளேக்ஸ் தான் அங்கே இருக்கிறது. அவங்க இன்றைக்கி ராங் எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. உசியா ராஜா ஒரு கெட்ட உதாரணமாக மாறிவிட்டான். அதே போல் பெந்தகோசல் பீப்புள் இன்றைக்கி அவிதமாக இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த காலத்தில் இந்த நேரத்துக்குரிய செய்தியை ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நான் சொன்ன நம்ம ஜனங்கள் நிறைய பேர் நம்ம மெசேஜில் இருக்கவங்க மேக சம்பத்தை பெருசாக படம் போட்டிருப்பாங்க. அது பக்கத்தில் நின்று தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. நான் வந்து பைபிள் பக்கத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுறேன். வேர்ட் ஆஃப் காட், எட்டர்னல் வேர்டுன்னு போட்டிருக்கேன். அவங்க மேக சம்பத்தம், ஆனால் மேக சம்பத்தை பற்றி விளக்கம் தெரியாது. அதை நான் மறுதளிப்பாங்க. இட் அது கம்மிங் ஆஃப் த லார்டுங்கிறத மறுதளிப்பாங்க. எப்போ என்ன செய்கிறது? படம் அப்படி போட்டிருக்கீங்களே, எப்படி இருக்காங்க பாருங்கள். அவங்க பார்ட் வேர்டை விட்டு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வரமாட்டாங்க. அதனால் பாருங்கள், இப்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. எஸ்ஐயாவுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இருக்குது. அவனுக்குள்ளே அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இருக்குது. ஆண்டவர் இன்னும் அதை வெளிப்படலை. அதுக்கு அவன் ஒரு விஷன் பார்க்க வேண்டும். அவனுக்கு கமிஷன் கொடுக்கப்பட வேண்டும். அதன் பின்பு அவன்கிட்டருந்து புறப்பட்ட வார்த்தைகள் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. பைபிள் முழுசும் இருக்குது. ஏசாயா 66 அதிகாரத்துக்குள்ள பைபிள் முழுசும் இருக்குது. God was serving him. As long as he was in that condition, he could not carry the fullness of word. அவன் ஐசாயா அவன் உசியா ராஜாவை நம்பி இருக்கும் வரைக்கும் இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை அவன் வந்து சுமக்க முடியாது, கொண்டு செல்ல முடியாது. அதனால் அவன் தேவாலயத்திலே பிரவேசிக்கும்படியாக அங்கே இந்த ராஜாவை பார்க்கிறான். ஹெவன்லி கிங்கை பார்க்கும் பொழுது அவன் வந்து உணர்வடைகிறான். ஐயோ அதமானேன், ஓ இஸ் மீ, ஐ எம் அண்டன். அவனுக்கு உள்ளே ஒரு மனசாபம் ஏற்படுது. அவனுக்கு உள்ளே அந்த பாவ உணர்வு ஏற்படுகிறது. அதனால் இவன் இதுவரைக்கும் கர்த்தரை நோக்கி பார்க்கவில்லை. அவனுடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்கவில்லை. இப்பொழுது அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான். ஹல்லேலூயா. அதே போல் இப்போ நீங்கள் கவனிங்க, ஆண்டவர் வந்து ஏசாயா தீர்க்க தரிசிக்கு அவிதமான விஷனை கொடுத்தார். நமக்கு அவிதமான விஷன் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். உங்களுக்கு தான் இந்த விஷன், 7 seal விஷன். இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. பெரிதும் உயரமான பர்வத்தில் தேவன் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். உயரமான 26 mile உயரத்தில் முப்பது மைல் சுற்றளவு கொண்ட வெண்மேகம் செவன் ஏஞ்சல்ஸ் அங்கே வர்றாங்க. அதனால் பிரதர் பென்காம் அதுக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டார், அந்த மேகத்துக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். கோ டு ஜெபர்சன் வில் த செவன் மிஸ்ட்ரீஸ் ஆஃப் செவன் சீல்ஸ் வில் பி ரீவீல். ஒவ்வொரு நாளும் ஒரு தூதன் வந்து ஒரு முத்திரையின் ரகசியத்தை சொன்னார் என்று சொல்லுகிறார். ஈச் டே ஈச் ஏஞ்சல் கேம் அண்ட் ரிவீல் எ மிஸ்ட்ரி என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்ம அந்த மேகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆமென். உன் கண்களை நீங்கள் மேலே ஏறடுங்க. இதெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உலகத்தில் நடக்கிற விதமான சம்பவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் உங்கள் கண்களை மேலே நோக்கி பாருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 21:27-28.
அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார்.
இதை பாருங்க, உங்க தலைகளை உயர்த்தி நீங்க மேலே பாரு. ஏசாயா உயர்த்தி பார்த்தோம். இன்னைக்கு நீங்க செவன் சீல பாருங்க. செவன் சீல தான் நிறைய பேர் பிலீவ் பண்றது. நிறைய பாஸ்டர்களுக்கு அதை பற்றி விளக்கம் தெரியல. சில தவறான விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு சரியாக போதிக்கப்படுது. இதுதான் இருக்கையில் இம்பார்ட்டன்ட். செவன் சீல் இஸ் கிரைஸ்ட். இது கிறிஸ்து. இட் இஸ் த கமிங் ஆஃப் த லோர்ட். இட் இஸ் த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. அவர் வந்து எனஜா இறங்கி வருகிறார். இதோ மிகுந்த வல்லமையோடு கூட மகிமையோடு கூட அவர் மேகத்தில் மேல் வருகிறதை காண்பீர்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதனாலே உங்கள் தலைகளை நிமித்தி பாருங்கள். உங்களுடைய சரீர மீட்பு சமீபமாயிருக்கு. உங்களுடைய சரீர மீட்பு சமீபமாயிருக்கு. அதனால் நம்முடைய சோல் மீட்கப்பட்டு விட்டது. நம்முடைய சரீரம் முதுமை அடைகிறது. நம்முடைய சரீரம் நோய்வாய்ப்படுகிறது. நீங்கள் வந்து நோக்கி பாருங்கள், உங்களுக்கு சரீரத்திலேருந்து விடுதலை கிடைக்கும். உங்களுடைய சரீரம் குளோரிஃபைடு கண்டிஷன் ஆகும். அந்த நேரம் நெருங்கி விட்டது. நீங்கள் மேலே நோக்கி பாருங்கள். ஏசாயா தன் கண்களை ஹெவன்லி கிங்கை நோக்கி பார். ஹெவன்லி கிங் வந்திருக்கிறார். அவர் ஹெவன்லி கிங்காக வந்திருக்கிறார். சுப்ரீம் ஜட்ஜாக வந்திருக்கிறார். அவர் ராஜாவாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அங்கே நோக்கி பாருங்கள். அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நோக்கி பாருங்கள். அதனால் என்ன எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நம்ம வாசிக்கும் பொழுது அவனும் வந்து இதே தரிசனத்தை பார்க்கிறான். எசேக்கியேல் 1:10 வாசிக்கலாம்.
அவைகளுடைய முகங்களின் சாயலானது வலது பக்கத்தில் நாளும் மனுஷ முகமும் சிங்க முகமும் இடது பக்கத்தில் நாளும் எருது முகமும் கழுகு முகமாய் இருந்தன.
பாருங்க, இந்த சேராபீன்களை பார்க்கிறோம், நான்கு ஜீவன்களை பார்க்கிறோம். மனுஷ முகமும் சிங்க முகமும் இடது பக்கத்தில் நாலு எருது முகமும் கழுகு முகமும். பாருங்க, இந்த நாலு ஜீவன்களை யோவான் பார்த்தது போல அந்த சேராபீன்களை பார்க்குறோம். அதுக்கு பிறகு என்ன வாசிக்கிறோம்? எசேக்கியேல் 2:9-10 வாசிக்கலாம்.
அப்பொழுது இதோ என்னிடத்துக்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையை ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பது எழுதியிருந்தது.
அது வர 3 அதிகாரத்திலிருந்து வாசி. 3 அதிகாரம் 1.
பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவளோட பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அதன் வாய்க்கு தேனை போல தித்திப்பா இருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவளோட பேசு.
சரி, பாருங்க, எசாயா கண்ட விஷயம் தான் இங்கே எசேக்கியேல் பார்க்கிறார். இதை தான் வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த 4 அந்த லிவிங் கிரீச்சரை பார்க்கிறோம். சேராபீன்களை பார்க்கிறான். எசாயா சேராபீன்களை பார்க்கிறான். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறது. இங்கே வந்து வெளிப்படுத்தல திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது என்று சொல்லப்பட்ட அந்த புஸ்தகத்தை யோவான் வாங்கி பூசித்தான். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் அதே எசேக்கியேலுக்கும் அதே மாதிரி ஒரு புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த புஸ்தகம் வந்து திறக்கப்பட்டிருக்குது. அந்த புஸ்தகத்தை விரித்தார்னு போட்டிருக்கு. 10 வசனத்தில் அதை எனக்கு முன்பாக விரித்தார் அப்படின்னா ஓப்பன் புக்காக இருக்குது, திறக்கப்பட்ட புஸ்தகமாக இருக்குது. சேம் திங் தான் இங்கே இருக்குது. அப்பொழுது அவனுக்கு அது புசிக்க கொடுக்கும் பொழுது அது தேனை போல இருந்துச்சுன்னு அவன் சொல்கிறான். அது என் வாய்க்கு தேனை போல இருந்தது. மூணாம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ வந்து யோவானை பார்த்து நீ தீர்க்கதரிசன உரை என்று சொல்லப்பட்ட பொழுது அதே மாதிரி தான் இவனுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நாலாம் வசனத்தை வாசிக்கலாம்,
பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு.
ஏதோ என் வார்த்தைகளை கொண்டு பேசு. ஏசாயா ஆராதியத்தில் வர்றது தான் எசேக்கியேல் 1:2 வாசிக்கிறோம், அதை தான் வெளிப்படுத்தல் 10 வாசிக்கிறோம். சேம் விஷன், 7 seal vision, அதே விஷன் தான் இன்றைக்கு வந்திருக்கு. நீங்கள் அதை நோக்கி பாருங்கள், இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். இந்த 7 seal vision இல்லாதவங்க ஏசாயா போல் தரிசனத்தை பார்க்கலை. தரிசனத்தை பார்க்கலன்னா ஊழியத்துக்கு போகக்கூடாது. பேசாமல் அவங்க விசுவாசியாக இருக்கணும், அவங்க பாஸ்டர் ஆகக்கூடாது. 7 seal vision இல்லை. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுனா என்னென்னு தெரிலன்னா அவங்க வீட்டில் இருக்கணும், அவங்க பிரசங்கம் பண்ண போகக்கூடாது. ஆனால் ஏசாயாவுக்கு அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு கொடுக்கப்பட்டது, அவனுக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டது, அவனுக்கு தேவரேஷியம் எழுது, அவன் புஸ்தகத்தை புஸ்தகம் வந்து என்ன சென்றால் இங்கே சேக்கியல் கொடுக்கப்பட்டது, அவன் அதை உரைத்தான். அதே காரியம்தான் யோவானுக்கு நடந்தது, இன்றைக்கு மனவாட்டிக்கு அதை தான் நடக்குது. சேம் விஷனில் இருக்கும். கிரைஸ்ட் இஸ் அ மிஸ்ட்ரி ஆஃப் காட் தட் ஹஸ் பின் ரிவீல் டு அஸ். அது என்னது? கிறிஸ்து தேவ ரகசியத்தின், தேவனுடைய ரகசியத்தின் பரம வெளிப்பாடாக இருக்கிறார். 7 seal, கிரைஸ்ட் இஸ் ரிவீல்ட் இன் இஸ் ஓன் வேர்டு. பிதா குமாரன் பரிசுத்தாவி திருத்துவம் திருத்துவனி ஸ்தாபனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே திருத்துவம் தான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாதாக சேசையில் 400 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆராதனையிலையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் பாருங்கள், அவங்க திருத்துவம் திருத்துவங்க. அங்கே பைபிள் வந்து 3 கடவுளை பற்றி இருக்குங்கிறாங்க. நம்ம பைபிளில் கிறிஸ்துவையும் அவருடைய மனவாட்டியும் தான் பார்க்குறோம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கிரைஸ்ட் அண்ட் இஸ் பிரைட். பழைய ஏற்பாட்டில் ஷேடோவாக இருக்குது, புதிய ஏற்பாடில் அது ஓப்பனாக இருக்கிறது. இன்றைக்கி முத்திரைகள் திறக்கப்பட்டு எல்லாம் வெளிப்படுது. கிரைஸ்ட் அண்ட் இஸ் பிரைடு தான் பைபிள். இதை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம திருத்துவத்தை பார்க்கலை. நம்ம கிரைஸ் அண்ட் பிரைடு, ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட் எல்லாத்தான் வெளிப்படுது. ஆதியாமிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம அதை பார்க்க தவறுனவங்க அவங்க ஊழியம் செய்யக்கூடாது. ஏசாயாவுக்கு விஷன் வருகிறது. அதனால் வி ஆர் கால் டு கேரி த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இன் திஸ் அவர். இந்த கடைசி காலத்தில் நம்ம தேவனுடைய பரிபூர்ணமான வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். நம்ம பெந்தகோச மெசேஜ் அல்ல, நம்ம லுத்ரன் மெசேஜ் கிடையாது, நம்ம வந்து பேப்டிஸ்ட் மெசேஜ் கிடையாது. இப்பொழுது 7 seals ஓப்பன் ஆகிருக்கிறது, 7 thunders. இதை என்ன சபையை வந்து எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏதுவான விசுவாசத்தை தந்து கொண்டிருக்குது. 7 thunders அட்டர் த வாய்ஸஸ். இப்பொழுது 7 இடிகள் தங்கள் சத்தங்களை முழக்கினது. இஃப் தேர் வாஸ் நோ விஷன், தேர் வாஸ் நோ கன்ஃபெஷன். அவனுக்கு விஷன் இல்லைன்னா அவனுக்கு கன்ஃபெஷன் வராது. இஃப் தேர் வாஸ் நோ கன்ஃபெஷன், நோ கிளின்சிங். அவன் அறிக்கை செய்யவில்லை என்றால் அவன் சுத்திகரிக்கப்பட முடியாது. லிவிங் கோல் அங்கே வந்து அங்கே தழலை எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்கு, நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த தழல் எரிகிற தழலை எடுத்து நாவை தொடுது. இதுதான் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அந்த அக்கினினாலே அவன் தொடப்படும் பொழுது அவன் சுத்தமானான், அவன் சுத்திகரிக்கப்பட்டான். அவன் சுத்திகரிக்கப்படாத பட்சத்தில் அவனுக்கு ஊழியம் கிடையாது. இதோ யாரை அனுப்புவேன், நான் போகிறேன் என்று சொல்லு. அவனுக்கு கமிஷன் கொடுக்கப்படுகிறது. அதே போல் நமக்கு ஆண்டவர் விஷன் தந்திருக்கிறார். இந்த விஷன், இந்த 7 seal எங்களுக்கு தெரியாது அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கன்ஃபெஷன் நீங்கள் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. இந்த விஷனை பார்த்த பிறகு தான் கன்ஃபெஷன், அதுக்கு பிறகு கில்சிங் பிறகு பிளஸ்ஸிங். அப்பொழுது ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோம், நம்ம எந்த நேரத்தில் இருக்கிறோம், என்ன செய்தியில் இருக்கோம், பைபிளில் எங்கே இடத்துல இருக்கிறோம், அதை ஒரு பாஸ்டர் வந்து அங்கே வந்து மேட்ச் பண்ணி காமிக்கலைன்னா பிரயோஜனம் கிடையாது, சாபன பிரசங்கமாயிரும். அதனால் பாருங்கள், நம்ம வந்து இன்றைக்கு ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் என்றால் நம்மை வந்து ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் அந்த செவன் சீலில் வந்திருக்கிறோம். நம்முடைய கண்கள் அங்கே நோக்கி பார்க்கிறது, மனுஷனை அல்ல. நாம் அங்கே நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம வந்து கன்ஃபஷன் பண்ணுறோம், ஆண்டவரே நான் வந்து குறைவுள்ளவனாக இருக்கிறேன் என்று நம்ம கன்ஃபஷன் பண்ணுகிறோம். கன்ஃபஷன் பண்ணும் பொழுது நமக்கு ஆண்டவர் சுத்திகரிப்பை தருகிறார். சுத்திகரிப்பை தந்த பின்பு ஆண்டவர் ஏசாயாவின் வாயை பயன்படுத்தினார், அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அதே போல் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துவார். அதனால் ஸ்போக்கன் வேர்டு எப்படி போகிறது என்றால் வாயின் மூலமாகத்தான் அது வருகிறது. செவன் தண்டர்ஸ் எப்படி வருகிறது? வாயின் மூலமாக வருகிறது. அதே போல் பொய் எப்படி வருகிறது? வாயின் மூலமாக தான் வருது. அதெல்லாம் அப்போ மிருகத்தின் வலு சர்ப்பத்திலிருந்தும் அந்த வெளிப்படுத்தல் 16:13 வாசிக்கலாம்.
அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளர் தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளையில் கொப்பான மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன்.
இதோ வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீசு வாய்ந்து தவளைக்கொப்பான ஆவிகள், அந்த என்ன அசுத்த ஆவிகள், அது வந்து அடுத்த வசந்த வாசிக்கலாம்.
அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் பூலோகம் மிகுந்த ராஜாக்களை சர்வ வளமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி.
ஏதோ இது என்ன சொன்னா, அதெல்லாம் வந்து பொய்யின் ஆவிகள், பிசாசின் ஆவிகள், தவளைக்கப்பான ஆவிகள், அது அந்த வாயிலிருந்து தான் புறப்படும். அரசியல்வாதிகள் வாயில தான் சமாளிக்கிறாங்க. அதனால மற்றவங்க என்ன சொல்றாங்க, வாயில வடை சுடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால் பாருங்கள், வாயில் பொய் வந்தால் அப்படி சொல்லுவாங்க. இல்லை, சாத்தானுடைய வாயிலிருந்து வர்றதெல்லாம் பொய் தான். லூசிபர் வந்து பரலோகத்தில் வந்து பொய் சொல்லி தன்னுடைய பொய்யினாலே மூன்றில் ஒரு பங்கு தேவதைகளை வஞ்சித்தான். சர்ப்பத்துக்குள்ளே அவன் புகுந்து சர்ப்பமானது பொய் சொல்லினாலே ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். இன்றைக்கும் சாத்தான் வந்து பொய்யினாலே ஜனங்களை எல்லாம் வஞ்சித்திருக்கிறான். ஹலோ, ஃபாதர் சன் ஹோலிகோஸ், ஃபாதர் சன் ஹோலிகோஸ், இதுதான் அவங்களுடைய வேலை. தேவன் மூன்று பேராக இருக்கிறார். நம்ம கிரைஸ்ட் அண்ட் இஸ் பிரைடு, கிரைஸ்ட் அண்ட் இஸ் பிரைடு அப்படிங்கிறோம். பைபிள் ஃபுல்லாகவே கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டியும் குறிக்கும். நான் அவருடைய மனவாட்டியாக இருக்கிறேன். கர்த்தர் ஒரு மனவாட்டியை தெரிந்து கொண்டார். இப்படி தான் நம்ம சொல்கிறோம், கிறிஸ்துவும் அவருடைய மனவர். நம்ம திருத்துவங்க வார்த்தை நம்ம வாயில் வரல. அதனால் அவங்க வாயில் லை, அவங்களோட வாயில் பொய் வந்து இன்றைக்கி ஒரு கூட்டமான ஜனங்கள், பல கோடி மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான். 300 சிக்காகோ போதகர்கள், சிக்காகோ பட்டணத்தில் 300 போதகர்கள் பிரதர் பென்காமை குற்றப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது பிரதர் பென்காம் உங்கள் பைபிளை எடுத்துட்டு என்னுடைய வலது பக்கத்தில் வந்து நான் சொல்கிற காரியம் ஏதாவது பைபிளுக்கு விரோதமாக இருந்தால் உங்கள் பைபிளை வச்சு நிறுவிங்க, ஒருத்தர் கூட வரல. வந்தா கர்த்தருடைய தூதனானவர் அடிச்சு போடுவார்னு பயம். பாருங்க, ஒருத்தர் கூட வர முடியல, அந்த சேலஞ்சை ஏத்துக்கிட முடியல. அப்படின்னா நீங்க ஏன் குறை சொல்றீங்கன்னு கேட்கிற எல்லாம் திகைச்சு போனாங்க. பெரிய பெரிய படிப்பாளிகள், பைபிள் காலேஜ் படித்தவங்க எல்லாருமே அங்கே வந்து அங்கே திணறி போனாங்க. ஏனென்றால் இது உண்மையான ட்ரூத், இது சத்தியம். ஆமென். நம்முடைய வாயிலிருந்து சத்தியம் புறப்படுகிறது. நம்ம இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் இருக்கிறோம், நம்ம இன்னைக்கு செகண்ட் ரைடில் இருக்கிறோம். ரெண்டாவது இன்னும் இந்த வழியாக இன்னும் ஒரு முறை பிரயாணம் செய்வேன். ஐ வில் ரைட் தி ட்ரெயில் ஒன்ஸ் மோர். திகதர்சி மூலமாக அந்த வார்த்தையானது போனது. இப்பொழுது மனவாட்டி மூலமாக அந்த வார்த்தை உலகமெங்கிலும் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். நம்ம என்ன வார்த்தை வச்சுருக்கோம்? பார்ட் வேர்டு கிடையாது, நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வச்சுருக்கிறோம். நம்ம செவன் சீல் விஷனை உடையவர்களாக இருக்கிறோம். ஆமீன். வி சீ திஸ் கிரேட் செவன் சீல் விஷன், த மிஸ்ட்ரி ஆஃப் இஸ் அப்பியரிங் அண்ட் இஸ் கமிங். இதோ அவருடைய அவர் அப்பியரிங், அவர் தோன்றி இருக்கிறார். இதோ அவருடைய கமிங்கை நம்ம பார்க்குறோம். அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுனால நம்ம போர்த்திபிக்கப்பட்டிருக்கிறோம். ஹாலலுய்யா. கர்த்தருடைய தூதனானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஹாலலுய்யா. பேதுருவோடு கூட இருந்தார், பவுலோடு கூட இருந்தார், பிலிப்போடு கூட இருந்தார். அல்ஃபா சர்ச் ஏஜில் இருந்தார், நம்ம இன்றைக்கி ஒமேகா சர்ச் ஏஜில் இருக்கிறோம். இதோ அதே கர்த்தருடைய தூதனானவர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை உடையவர்களாக இருக்கிறோம், செவன் சீல உடையவர்களாக இருக்கிறோம். ஏசாயாவை அவன் அதுக்கு பிறகு அவன் ஒருபோதும் மனுஷனை பார்க்கவில்லை, அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பார்த்தான், தன்னுடைய தேவைகளுக்கெல்லாம் தேவனை நோக்கி பார்த்தான். ஆண்டவர் அவனை வல்லமையாக பயன்படுத்தார். எல்லா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை காட்டிலும் ஐசாயா தீர்க்கதரிசனம் அந்த புஸ்தகம் ரொம்ப அருமையான புஸ்தகம். இட் இஸ் த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட். நம்ம அந்த வார்த்தையை நேசிக்கிறோம், நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்ப்போம். லுக்கிங் டு த ஹெவன்லி கிங். ஏசாயா கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். அது வரைக்கும் ஆண்டவர் அவனை பயன்படுத்தவில்லை. அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டும் ஆண்டவர் அவனை பயன்படுத்தவில்லை. இந்த விஷனை பார்க்கும் பொழுது, இஃப் தேர் இஸ் நோ விஷன், நோ கமிஷன், நோ கன்ஃபஷன், நோ கிளின்சிங், இந்த விஷனை நோக்கி பார்க்கும் பொழுது தான் எல்லாமே நடக்கு. நம்ம இந்த விஷனை, செவன் சீல் விஷனை நோக்கி பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒருபோதும் பாவம் செய்யாதவளாக நம்மை மாற்று. வி ஆர் ஜஸ்டிஃபைடு, சாங்டிஃபைடு, வி ஆர் அனாயிண்டட், வி ஆர் கமிஷன்ட். ஆண்டவர் நம்முடைய பாத்திரத்தை பயன்படுத்துகிறார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவரே எனக்கு அவ்விதமான கிருபை தாரும் என்று நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆமீன். சோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய கண்களை தேவனுக்கு நேராக ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவர் பெரிதும் உயரமான சிங்காசனத்தில் ஈற்றிருக்கிறார். அந்த மேகஸ்தம்பமானது 30 மைல் சுற்றளவு, அந்த வஸ்திர தொங்கலானது தேவாலயத்தை நிறைத்தது. இது 30 மைல் சுற்றளவாக இருக்கிறது. அவ்விதமான ஒரு மேகத்தில் வந்திருக்கிறார். ஏசாயா கண்ட அதே தரிசனம்தான் இப்பொழுது நம்ம காண்கிறோம். ஆனாலே கர்த்தருக்கு நம்ம சோத்திரங்களை ஏறெடுக்கலாம். ஆமீன். சோத்திரம் ஆண்டவரே. எனக்கு தாசை வரும் பர்வதும் கண்களையே, எனக்கு தாசை வரும் பர்வதும் என் கண்களை மான நன்மைகள் வருமே, என் கண்கள் நேரெடுப்பே, என்னை கடங்க நன்மைகள் வருமே, என் கண்கள் நேரெடுப்பே. எனக்கு தாஸ் வரும் பர்வதும் தினகரன் ஜெபம் பண்ணுவார்.
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக எங்கள் முற்பிதாக்களின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட விழிப்பு ஜெப வேலையில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னமுடைய வார்த்தையின்படியே கர்த்தாவே, வாட்ச் நீர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையானது மிகவும் ஆண்டவரே கர்த்தாவே, அது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதா இருக்கிறது. அந்த ஏசாயா எப்படி கர்த்தாவே அந்த மேலான தரிசனத்தை கண்டானோ அதே போல ஒரு விஷனில் நீர் எங்களையும் நீர் வைத்திருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவன் தன்னுடைய வாழ்நாளில் கர்த்தாவே ஒரு ஏர்த்லி கிங் ஆகிய அந்த உசியா ராஜாவை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனை நீர் கர்த்தாவே ஏற்ற வேலையில் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கும்படி, ஹெவன்லி கிங்கை நோக்கி பார்க்கும்படி நீர் அவனுடைய லைஃபை நீர் சேஞ்ச் பண்ணி நீர் கர்த்தாவே, அதே போல எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் மாற்றி உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவர் உயரும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது உம்முடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்த அந்த விஷனை அவன் பார்க்கும் பொழுது சேராபீன்கள் அங்கே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தாவே தேவனுடைய பிரசன்னத்தில் வரும்பொழுது தன்னுடைய பாவ நிலைமை அவன் உணர்ந்து அவன் ஆண்டவரை அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தாவே அந்த ஆண்டவரை நெழுப்பு தழலில் கொண்டு வந்து அவனை சுத்திகரிக்கும் பொழுது அவனுக்கு ஆண்டவரே அந்த கமிஷனை நீர் கொடுத்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. அதே போல ஒரு பொசிஷன்ல நீர் எங்களையும் நீர் கொண்டு வருகிற தேவனாய் இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த விஷன் ப்ரொடியூஸ்ட் கன்ஃபெஷன் மேலான தரிசனத்தை அவனுக்கு நீர் கொடுக்கும் பொழுது அவனுக்கு அந்த கன்விக்ஷன் ஏற்பட்டது, பாவ உணர்வு ஏற்பட்டது. ஆண்டவரே அதை அவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும் பொழுது நீர் அவனை பரிசுத்தப்படுத்தி யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லும் பொழுது இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொன்னான் அந்த கமிஷனை நீர் அவனுக்கு கொடுத்தீர் கர்த்தாவே. அந்த கர்த்தர் இன்னைக்கும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. அவன் உசியா ராஜாவாகிய அந்த ஒரு ஏர்த்லி கிங்கை அவன் நம்பி ஆண்டவரே ஜீவிக்கும் பொழுது கர்த்தாவே, ஆனால் உம்முடைய பர்பஸ் அவனை குறித்து அது அல்ல கர்த்தாவே. அவன் ஹெவன்லி கிங்காக உம்மை பார்க்க வேண்டும், அவன் உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் கர்த்தாவே. அவன் தேவாலயத்தில் வரும் பொழுது ஆண்டவரே அந்த உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்துல அவன் வரும்பொழுது கர்த்தாவே அவன் உம்மை கண்டான் ஆண்டவரே. அதே கர்த்தர் இன்னைக்கும் ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய விஷனை நீர் கொடுத்திருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த உசியா ராஜா ஒரு ஏர்த்லி கிங்கா இருந்தான், அவனை நீர் ஆசீர்வதித்தீர். அவன் மிகவும் ஆவிக்குரியவனாயிருந்தான். 52 வருஷம் அந்த ஆண்டவரே அவன் ஆளுகை செய்து ஆண்டவரே கர்த்தாவே மிகவும் கர்த்தருக்கு செம்மையானதை செய்த ஒரு ராஜாவாகத்தான் இருந்தான். ஆனால் அவன் பலப்பட்ட பொழுது கர்த்தாவே அவனுக்கு பெருமை வந்தது, மனமேட்டிமை வந்தது. கர்த்தருடைய ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலத்தில் போய் தூபம் காட்ட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நீர் அவனை குஷ்ணரோகத்தினாலே அடித்து அதன் பின்பு அவன் காட்ஸ் பிரசன்ஸ்லே வராதபடி செய்தீர் கர்த்தாவே. இதை பார்த்து இந்த ஆண்டவரே ஏசாயா ஆண்டவரே என்ன என்பதை கர்த்தாவே திகைத்து போய் அவன் தேவாலயத்தில் வரும்பொழுதுதான் அந்த தரிசனத்தை அவன் பார்த்தான் கர்த்தாவே. ஏனென்றால் அவன் வந்து ஏர்த்லி கிங்கை பார்க்கக்கூடாது, ஏர்த்லி கிங்டமை பார்க்கக்கூடாது, அவன் ஹெவன்லி கிங்கை பார்க்கணும், ஹெவன்லி கிங்டமை பார்க்கணும் என்பது அவனை குறித்து உம்முடைய திட்டமாக இருந்தது. ஏசாயா ஒரு ப்ராஃபட்டாக இருந்தான், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீர் அவனை தெரிந்து கொண்டிருந்தான் ஆண்டவரே. அவனை ஒரு தீர்க்க தரிசியாக நீர் ஏற்கனவே ஆர்டைன் பண்ணியிருந்தீர் கர்த்தாவே. அதனால் அவன் உம்மை தான் நோக்கி பார்க்க வேண்டும், அவனிடத்தில் ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்ட் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே அவன் உம்மை நோக்கி பார்க்காதபடி நீர் அந்த மேலான தரிசனத்தை தராதபடி அவன் அதை கொண்டு வர முடியாது கர்த்தாவே. எங்களுக்கு கொடுத்த அருமையான தீர்க்க தரிசி அந்த ஸ்டாச்சர் ஆஃப் த பர்ஃபெக்ட் மேனை குறித்து அந்த படத்தை போடும் பொழுது அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இப்பொழுது நாங்கள் தியானித்த வசனங்களை அங்கே ஆண்டவரே கர்த்தாவே கோட் பண்ணியிருக்கும் பொழுது ஏனென்றால் அதுதான் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ மினிஸ்ட்ரி என்று ஆண்டவரே அருமையான உடைய தாசன் இப்போது சொல்லும் பொழுது அதை கர்த்தாவே ஒரு ஊழியக்காரன் ஆண்டவரே எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பது அவன் ஒரு மனுஷனை நோக்கி பார்க்கக்கூடாது, அவன் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், அவன் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அவிதமான அந்த ஆண்டவரே ரியல் குணாதிசயங்களை நாங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தாவே. அப்பொழுது ஆண்டவரே ஏசாயா ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்டை கொண்டு வர முடியும். பைபிள் 66 புஸ்தகங்களை வைத்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 66 சாப்டர்ஸ் இருக்கிறது. எல்லாத்தையும் குறித்து கர்த்தாவே கிரியேஷன்லேருந்து மில்லினியம் வரைக்கும் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தா உம்முடைய பர்த், உம்முடைய டெத் கர்த்தாவே எல்லாத்தையுமே அவன் எழுதியிருக்கும் பொழுது அது பரிபூர்ணமான வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் அந்த மேலான தரிசனத்தை அவன் பார்க்கும் வரைக்கும் அதை அவனால் கொண்டு வர முடியாது கர்த்தாவே. அந்த உசியா ராஜாவை அவன் நம்பி இருக்கிற வரைக்கும் அந்த மினிஸ்ட்ரி வெளிப்படாது கர்த்தாவே. அவன் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த தேவாலயத்தில் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை பார்க்கும் பொழுது அந்த பிரசன்ஸில் வந்து தன்னை தாழ்த்தும் பொழுது அவனுக்கு அந்த மினிஸ்ட்ரியை நீர் கொடுத்தீர் கர்த்தாவே. அது பரிபூர்ணமான வார்த்தையாக இருக்கிறது. அதே ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்டை இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்திருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அன்னைக்கு ஏவாள் ஒரு வார்த்தையை அவிசுவாசத்தின் நிமித்தம் அவங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு துரட்டப்பட்டார்கள் ஆண்டவரே. அப்போ இப்பொழுது நாங்கள் ஆண்டவரே எல்லா வார்த்தையும் விசுவாசித்தால் தான் நாங்கள் உள்ளே போக முடியும் என்ற உம்முடைய பிளானை நீர் வைத்து எங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்டை நீர் ரிவீல் பண்ணதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த உசியா ராஜாவுக்கு மனமேட்டிமை வந்தது. அவன் ஆண்டவரே தன்னுடைய சுய சித்தத்தின்படி செய்யும் பொழுது அவன் எல்லாவற்றையும் கர்த்தாவே அவனுடைய லைஃப் வந்து கர்த்தாவே அது ஜட்ஜ்மெண்ட்ல போய் முடிந்தது கர்த்தாவே. அவிதமான மனமேட்டிமை எங்களுக்கு வராதபடி எங்களுடைய சுய சித்தத்தின்படி போகாதபடி இந்த ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்ட் எங்களுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் த பிளஸிங்கை கொண்டு வரும். ஆனால் அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்று உமக்கு மகிமையாக நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தாவே அவன் உம்முடைய ப்ராஃபட்டாக இருந்தான், அவன் மூலமாக நீர் மகத்தான ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று இருக்கும் பொழுது ஆனால் அந்த ஆரத்திலே கிங்கை அவன் நோக்கி பார்த்த வரைக்கும் அதை செய்ய முடியவில்லை கர்த்தாவே. அவன் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நீர் அவனை அனுப்பினீர் கர்த்தாவே. அவன் ஆண்டவரே அந்த ப்ராபசியை உரைத்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது எங்களுக்கு கர்த்தாவே அவன் பார்த்த விஷன் படி எங்களுக்கும் அதே போல விஷனை நீர் கொடுத்திருக்கிறீர். நீர் மேகத்தில் வந்தீர் ஆண்டவரே, 1963 ஆண்டவரே 26 மைல் உயரத்தில் நீர் வரும்பொழுது, மிகவும் உயரமான அந்த மேகத்தில் வரும்பொழுது எக்ஸாக்டா அவன் பார்த்தபடியே நாங்கள் உம்மை பார்க்கிறோம் கர்த்தாவே. நீர் தாமே ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்டாய் இப்பொழுது எங்களுக்கு வந்திருக்கிறீர். ஹெவன்லி கிங்கா நீர் இறங்கி வந்திருக்கிறீர். சுப்ரீம் ஜட்ஜாய் வந்திருக்கிறீர் கர்த்தாவே. இப்பொழுது எங்களுக்கு ஆண்டவரே அந்த புஸ்தகத்தை புசிக்க கொடுக்கிறீர். நாங்கள் அதை புசித்து நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி அந்த யோவானுக்கு நீர் என்ன சொன்னீரோ அவன் மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறான். அதே கிருபை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தை பரிபூர்ணமான வார்த்தை, இது எங்களுக்கு ஏடேனுக்கு கொண்டு போகிற வார்த்தையா இருப்பதற்காக, இது எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிற ஒரு மெசேஜா இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கும் அதே விஷனை தான் நீர் காண்பித்தீர் ஆண்டவரே. அவனும் அந்த நான்கு ஜீவன்களை பார்க்கிறான், அவனும் உம்மை பார்க்கிறான். அந்த சக்கரத்துக்குள் சக்கரமாக உம்மை பார்க்கும் பொழுது அவனுக்கும் நீர் அந்த புஸ்தகத்தை அவனுக்கு முன்பாக விரிக்கும் பொழுது கர்த்தாவே அவனதை உட்கொள்ள சொல்லுகிறீர். அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்று சொல்லும் பொழுது அவனுக்கும் அது தேனை போல தித்திப்பா இருந்தது. அதன் பின்பு அந்த இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் நீ வந்து என்னுடைய வார்த்தைகளை பேசு என்று சொன்னீர் ஆண்டவரே. அதே கமிஷன் தான் அவனுக்கும் கொடுக்கப்பட்டது. அதே போல இன்னைக்கும் கர்த்தாவே எங்களுக்கு அதே கமிஷன் நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பரிபூர்ணமான வார்த்தை எங்களுக்கு வரும்பொழுது நாங்கள் ஆண்டவரே வார்த்தையை உரைக்க வேண்டும் கர்த்தாவே. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அன்னைக்கு அவன் ஆண்டவரே அந்த ஏசாயா உசியா ராஜாவை நோக்கி பார்த்தான். அவனுக்கு ஆண்டவரே அந்த மினிஸ்ட்ரி அப்பொழுது வரவில்லை, ஆனால் உம்மை நோக்கி பார்க்கும்போது அவனுக்கு அது கொடுக்கப்பட்டது ஆண்டவரே. இன்னைக்கு எங்களுடைய மீட்பு சமீபமாக இருப்பதால் மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மேகத்தின் மேல் நீர் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கும்பொழுது நாங்கள் நிமிர்ந்து பார்த்து எங்கள் தலைகளை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாடி ரெடாம்ஷன் ஆண்டவரே அது இப்பொழுது சமீபமாய் வந்திருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே அந்த உசியா ராஜா அந்த பெண்டகோஸ்டல் பீப்புளுக்கு அவன் அடையாளமாக இருக்கிறான். அவன் வந்து ஆண்டவரே வெரி புவர் ஸ்டேட்லேருந்து அவங்களை நீர் உயர்த்தும் பொழுது அவங்க ஆண்டவரே குஷரோகத்தில் ஆண்டவரே அந்த ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு வரும்பொழுது கர்த்தாவே அவங்க ஸ்பிரிச்சுவல் டெத்தில் போயிருக்கிறார்கள். ராங் எக்ஸாம்பிளாக அவன் மாறினான் ஆண்டவரே. நாங்கள் ராங் எக்ஸாம்பிளை பார்க்காதபடி ஜீசஸ் கிரைஸ்டை நோக்கி பார்க்கும்பொழுது அவன் நீரே ரைட் எக்ஸாம்பிளாக இருக்கிறீர் கர்த்தாவே. இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்டு வரும்பொழுது ட்ரினிட்டி எல்லாமே கர்த்தாவே அவங்க வந்து ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காதபடி பொய்யை நம்புகிறார்கள். ஆனால் எங்களுக்கு கிறிஸ்ட் அண்ட் பிரைட் என்ற மிஸ்ட்ரியை கர்த்தாவே நீர் எங்களுக்கு ரிவீல் பண்ணியிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய வாயில் அந்த பொய்யின் ஆவி இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு சத்தியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீர். ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத்தை கொடுத்திருக்கிறீர். நீர் கொடுத்த வார்த்தையானது அது சத்தியமாக இருக்கிறது. அதை பார்க்கணும் மேலான ஒரு காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை கர்த்தாவே. எங்களுடைய வாயை நீர் அவிதமாய் பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். அதே போல கர்த்தாவே அவன் ஆண்டவரே அந்த விஷன் இல்லாம அவனுக்கு அந்த கர்த்தாவே கன்ஃபெஷன் வராது. அந்த கன்ஃபெஷன் இல்லாம அவன் சுத்திகரிக்கப்பட முடியாது. அந்த கிளியன்சிங் இல்லாம அவனுக்கு கமிஷன் வராது என்று நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அதே போல இன்னைக்கு இந்த மேலான தரிசனம் செவன் சீல் விஷனை கொடுத்திருக்கும் பொழுது அது எங்கள் உம்முடைய பிரசன்ஸ்ல வரும்பொழுது எங்களுக்கு அது கன்விக்ஷனை ஏற்படுத்தி நாங்கள் எங்களை ஆண்டவரே உமக்கு முன்பாக தாழ்த்தி அறிக்கை பண்ணும் பொழுது நீர் எங்களை பரிசுத்தமாக்குகிறீர் ஆண்டவரே. அந்த சேராபின் ஆண்டவரே அவனுடைய உதடுகளை தொடும் பொழுது அவனை நீர் பாவம் நிவர்த்தி ஆனது என்று சொன்னீர். அதே போல எங்களை ஒருபோதும் பாவம் செய்யாதவர்களாய் நீர் பார்க்கிறீர். எங்களை பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தையை நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பொழுது நீர் எங்களை சுத்திகரிக்கும் பொழுது எங்களை எல்லாரையுமே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நீர் பயன்படுத்துகிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த பரிபூர்ணமான வார்த்தையானது எங்களுக்கு எல்லா பிளஸ்ஸிங்கும் அது கொண்டு வரும் கர்த்தாவே. அது எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் அது கொண்டு வரும் கர்த்தாவே. உம்மிடத்தில் நாங்கள் என்னென்ன கேட்கிறோமோ என்னென்ன எதிர்பார்க்கிறோமோ அதை எல்லாத்தையுமே நீர் எங்களுக்கு கொடுக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த மேலான தரிசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கும் பொழுது எங்களுடைய லைஃப் கர்த்தாவே ஹெவன்லி கிங்காக உம்மை நோக்கி பார்க்கும்படி இப்பொழுது நீர் டர்ன் பண்ணுகிற நேரமாய் இது இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தை
ஜெபத்தை கேட்டபடினால் சோத்திரம் பண்ணுவோம்.